எந்த ஆபத்தானது எந்த திசையிலிருந்து எப்பொழுது வரும் என்பதை முன்னறிந்து கொள்ள இயலாத காரணத்தாலே மாந்திரிட சமுதாயமே இன்று மனக்கலக்கமுற்று இருக்கின்ற ஒரு வேளையில் அந்த ஆபத்தானது நிலத்திலிருந்து பூகம்பமாக வருமா, இல்லை கடலிலிருந்து பூகம்ப பிரளயமாக வருமா, இல்லை வானத்திலிருந்து சூறாவளியாக வருமா என்பதை கணித்தர இயலாத காரணத்தாலே இந்த குழப்பம் உண்டாகி இருக்கிற ஒரு நிலையில் மாந்துடனே வள்ளுவர் பிறந்தைக்கு சொன்னபடி என்ன சொன்னார், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சாற்றாண்மைக்கு ஆழி எனப்படுகிறவர் என்பவர் என்ற வகையில் நீ உன் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொண்டு விட்டாய், குறிக்கோளுக்கு ஒப்ப உன் வாழ்க்கையின் போக்கை அமைத்துக் கொண்டு விட்டாய் என்று சொன்னால் நீ எந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கொண்டிட முடியும் என்பதை உத்தரவாதமாக உறுதியாக வெளியிடக்கூடிய ஞான இலக்கியமாகிய பஜகோவிந்தத்தை அடிப்படையாக கொண்ட பயிற்சியில் 41வது நாளாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். பாரதி பொதுவிலே வாழ்ந்துகிறது ஒரு சம்பவம், அது மிக முக்கியமான சம்பவம். ஒரு சம்பவத்தை சொன்னான் பாரதி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, தத்துவ ஞானிகள் வந்து சொன்னார்கள் என்றால் அதில் ஒரு குறிப்பிருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைமொழி வாழ்ந்தர் பெருமை நிலத்தை மறைமொழி காட்டிவிடும் வள்ளுவன் வாக்க. அந்த வகையில் பாரதி அந்த சம்பவத்தை என்ன சொல்கிறான், தேதியிட்டு சொல்கிறான். சாதாரணமாக தேதியிடுவதில்லை, இந்த தேதியிட்டு சொல்கிறான். நல வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை இரவன்று நடந்த சம்பவம் என்கிறான். என்ன கருத்தங்க, சம்பவத்தை நான் சொல்லிவிடுகிறேன் பாரதி சொல்கிறான். அதில் என்ன தத்துவம் என்பதை நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கின் மூலம் கண்டுகொள்ள வேண்டும் என்பது பாரதியினுடைய கருத்து. அப்போ இது என்னவானது, பாரதியின் இல்லத்தில் 2வது மகளுக்கு காய்ச்சல் கண்டது. தொண்டர்கள் டாக்டரை அழைத்து கொண்டு வந்தார்கள். டாக்டர் பார்த்தார் காய்ச்சலும் இருக்கிறது, சற்று வயிற்று வலியும் இருக்கிறது குழந்தைக்கு. வீட்டின் பின்கட்டுக்கு சென்று கொல்லைப்புறத்தை பார்வையிட்டார். பார்வையிட்டு வந்து பாரதியிடம் சொன்னார், உங்கள் வீட்டு கிணத்துல சூரிய வெளிச்சம் விழுவதே இல்லை, மரச்சரிவெல்லாம் அப்படி இருக்கிறது, சூரிய வெளிச்சம் விழுவதே இல்லை, ஏன்னா விஷக்கிருமிகள் இங்கே தோன்றி வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுதான் இந்த விஷக்காய்ச்சலை தொடங்கி வைத்திருக்கிறது, நீங்கள் வேறு இடத்திற்கு மாறிவிடுவது நலம் என்று சொல்லிவிட்டு அதை சென்று விட்டார். பாரதாசன் தலைமையில் அங்கே தொண்டர் குழு கொண்டு கொண்டிருந்தது. பாரதாசன் கனகசுப்புரத்தன் அந்த பெயர், பாரதாசன் என்று பெயர் எடுத்துக்கொள்ளவில்லை, தொண்டர் குழு இருந்தது. உடனடியாக அவர்கள் முடிவெடுத்தார்கள் ஐயரை இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடுவது என்று. பாரதாசன் பாரதி ஐயர் என்று சொன்னார், ஐயர் என்று சொன்னால் தலைவர், தமிழில் எத்தனையும் காரண சொற்கள் நான் சொல்லியிருக்கிறேன், ஐயர் என்று சொன்னால் தலைவர். உடனடியாக முடிவெடுத்தார்கள். தெருவில் விசாரித்ததில் எது நேர் எதிர்வீடு, அது சில நாட்களில் காலியாகக்கூடும் என்று சொல்லப்பட்டது. அந்த வீட்டின் உரிமையாரிடம் போனார்கள், இப்படி பாரதிக்கு இடம் தேவைப்படுகிறது, உங்கள் வீட்டை தெரிவிக்கிறார். அவர் சொன்னார், பாரதி வருவதாங்கள் எனக்கும் பெருமையாகிட்டு தருகிறேன், அவள் காலி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், காலி செய்தவுடன் நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வீட்டை என்று. அவர்களுடனே அந்த எதிர்வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் போனார்கள், நீங்களோ காலி செய்வதாக நிச்சயம் செய்து விட்டீர்கள், பாரதிக்கு ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் உடனடியாக காலி செய்தீர்களே, எங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு உடனடியாக இந்த தொண்டர்களே அவர்கள் இடம் மாற்றுவதற்கு உதவி எல்லாம் செய்தார்கள். பிறகு இந்த தொண்டர்கள் ரெண்டு வரிசையாக ரெண்டு வீட்டுக்கு இடையில் தெருவில் நின்று கொண்டார்கள். வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் ஒவ்வொருவராக எடுத்து எடுத்து கொடுத்து அந்த இடத்துல அங்கே எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்து விட்டார்கள். ஆட்டுக்கால் அம்மி அத்தனையும் அங்கே சென்று விட்டது. அப்படி புதிய வீட்டில் உடனடியாக குடிபெயர்ந்து போய்விட்டான் பாரதி. மறுநாள் இரவு ஒரு சூறாவளி புயல் எடுத்தது. அப்போல்லாம் சூறாவளியை முன்னறிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறவில்லை. பெரும் சூறாவளி அடித்தது, மின்னல் அடித்தது, பெருமழை பெய்தது. ஆக பாரதியின் மனைவி எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கிறாள், நேற்று வரை இருந்தார்களே அந்த வீட்டில் மரம் சாய்ந்து சுவர் இடிந்து போயிருந்தது, நடுங்கி போனாடவள், அவள் கணவனை எழுப்புவதாக அந்த பாடலை அமைத்திருக்கிறான். அங்கே மனைவி கணவன் எழுப்பினா சொல்கிறார், காற்றடிக்குது கடல் குமருது கண்ணை விழிப்பாய் நாயகனே, தூற்றல் கதவு சாராளமெல்லாம் தொலைத்தடிக்குது பள்ளியிலே அவள் சொல்லுவாள். இவன் கணவன் எழுந்து பார்க்கிறான், ஜன்னலை விட்டு வெளியே பார்க்கிறான். அந்த மின்னல் அடிக்கின்ற பொழுது எடுத்த வீட்டுக்கு இருந்த நாசமும் எனக்கு தெரிகிறது. இவன் சொல்லுகிறான், வானஞ்சி வந்தது வையம் நடுங்கது வாழிபரா சக்தி காத்திடவே, தீன குழந்தைகள் துன்பப்படாதீங்க தேவி அருள் செய்ய வேண்டுகிறோம். மனைவி என்ன சொல்லுகிறாள், காற்றனை வந்தது கூற்றமைய, நேற்று இருந்தோம் அந்த வீட்டினிலே, இந்த நேரம் இருந்தால் என்படுவோம், காற்றன வந்தது கூற்றம் இங்கே நம்மை காத்தது தெய்வ வலிமை என்றோ என்று அவள் சொல்கிறார். கூற்றம் என்று சொன்னால் கொடுமையான மரணம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆக கொடுமையான மரணம் இப்படி எப்படி வந்து சேர்ந்தது, காற்றாக வந்து சேர்ந்தது, சூறாவளி காற்றாக வந்து சேர்ந்தது. ஆனால் நாம் பாதுகாக்கப்பட்டோம், எது பாதுகாத்தது, தெய்வ வலிமை என்று சொல்கிறார். தெய்வம் என்றால் இயற்கையின் முழுமை, ஆக நெறிப்படுத்தி கொண்டு விட்டோம், எனவே நாம் பாதுகாக்கப்பட்டோம். இதில் என்ன குறிப்பு, அது எதனாலே அவர்கள் குடிபெயர்ந்து வந்தார்கள் இந்த வீட்டுக்கு என்றால் குழந்தைக்கு ஜுரம் உண்டானது, அதனால் அவளுக்கு துன்பம் உண்டாத, குடும்பத்திற்கு துன்பம் உண்டானது, மிகப்பெரிய துன்பத்திலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் என்ற வகையிலே வந்திருக்கிறது. இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரதி அதை தேதியிட்டு வைத்திருக்கிறான் என்ற கருத்தை நேற்று தான் எனக்கே தோன்றியது.